அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 25 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் 3வது முறையாக போட்டியிடுவதற்கு மஹிந்த ராஜபக்சாவுக்கு சட்டப்படி தகுதி இல்லை என்று முன்னாள் தலைமை நீதியரசர் சரத் என் சில்வா கூறியுள்ள கருத்துக்கள்.
மஹிந்த ராஜபக்சியாவில்
1993 நடைபெற்ற நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள் அனைத்தும் நியாயமான முறையில் நடக்கவில்லை என்று இந்திய உச்சநீதிமன்றம் சாடியிருப்பது குறித்த செய்திகள். இன்று காலமான பிரபல பிரிட்டிஷ் நடிகரும் புகழ்பெற்ற காந்தி திரைப்படத்தின் இயக்குநருமான ரிச்சர்ட் ஆட்டன்பரோவின் திரையுலக பங்களிப்பு குறித்த ஒரு பார்வை.
சிலருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கிறதுல அவர் உன்னதத்தை எட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயோகிராஃபில ஒரு பெரிய கில்லாடி ஆயிட்டாரு.
சென்னை நகர் தோன்றி 375 ஆவதை ஒட்டிய பெட்டகத் தொடரின் 4 பகுதி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன், ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
யுக்ரைனின் கிழக்கே கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ரஷ்யாவிலிருந்து வந்து நுழைந்திருக்கின்ற கவச வாகனங்கள் மற்றும் தாங்கி படை அணியொன்றுடன் தமது படைகள் மோதிக்கொண்டிருப்பதாக யுக்ரைன் அரசு கூறியிருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து பொழிந்த பீரங்கி குண்டுமலையில் மறைந்து கொண்டு தன்யஸ்க் பிராந்தியத்தில் நோவா அசோக்ஸ் பகுதியூடாக இந்த அணி யுக்ரைனுக்குள் நுழைந்திருப்பதாக யுக்ரைனிய அதிகாரிகள் கூறுகின்றனர். இருதரப்பு மோதல்களில் புதிய முன்னரங்கொன்றை திறக்கும் முயற்சியாக இந்த படை நுழைந்திருப்பதாக யுக்ரைனிய ராணுவத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். முன்னதாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் அடுத்த சில தினங்களுக்குள் கிழக்கு யுக்ரைனுக்கு 2வது உதவி வாகன தொடரணி செல்ல இருப்பதாக கூறியிருந்தார்.
நைஜீரியாவின் வடகிழக்கு நகரான கம்பாரோ நகாலாவில் போகோஹராம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்குதான் கடந்த மே மாதம் அந்த தீவிரவாதிகள் 300 அதிகமான பொதுமக்களை கொன்று குவித்தனர். அங்குள்ள ஒரு காவல் நிலையம் மற்றும் ஒரு இராணுவ தளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் சண்டைகள் இடம்பெற்று வருவதாக உள்ளூர் வாசிகள் கூறுகின்றார்கள். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லையை கடந்து அண்டை நாடான கேமரூனுக்குள் சென்றுள்ளார்கள். இவ்வகையில் தமது எல்லைக்குள் சுமார் 500 நைஜீரிய இராணுவ வீரர்கள் நுழைந்துள்ளார்கள் என்றும் அவர்களது ஆயுதங்கள் களையப்பட்டுள்ளன என்றும் கேமரூனின் இராணுவ பேச்சாளர் கூறுகிறார்.
மேற்கு ஆப்பிரிக்காவில் எபோலா தொற்று நோயை எதிர்கொள்வதற்காக பரீட்சார்த்த வைரஸ் எதிர்ப்பு மருந்தொன்றை வழங்க தயாராக இருப்பதாக ஜப்பான் அறிவித்திருக்கிறது. T705 அல்லது அவிகான் என்ற ஒரு வகை சளிக்காய்ச்சல் மருந்துக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் இன்னும் அனுமதி வழங்கவில்லை. அனுமதி கிடைக்காவிட்டாலும் அவசர தேவைக்காக மருந்தை வழங்க தயார் என்று ஜப்பானின் பேச்சாளர் யோஷிஹிதே சுகா தெரிவித்தார். எபோலாவுக்கு எதிராக இந்த மருந்து தொழிற்படுமா என்பதில் இன்னும் தெளிவில்லை. ஆனால் குறித்த வைரஸ் தொற்றுகளுக்கு இடையே உள்ள ஒத்த இயல்புகள் காரணமாக இந்த மருந்து பயன்படும் என்றே அதனை தயாரிக்கும் நிறுவனம் கூறியிருக்கிறது. இதனிடையே அமெரிக்காவின் பரிட்சார்த்த மருந்தொன்றை கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த மருத்துவர்கள் 3 ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக லைபீரியா தெரிவித்திருக்கிறது.
சிரியாவில் ஜிகாதிகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் வேளையில் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் பிராந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஒத்துழைப்புகளை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். எனினும் அவ்வகையில் தீவிரவாதத்தை எதிர்த்து சமாளிப்பது என்பது சிரிய அரசாங்கத்துடனான ஒருங்கிணைப்பின் மூலமே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் வாலித் மவல்லம் கூறுகின்றார். சிரியா மீது இஸ்லாமிய அரசு என்று கூறிக்கொள்ளும் அமைப்பின் பிடி இறுகி வரும் வேளையில் அந்த தீவிரவாதிகள் மீது சர்வதேச அளவிலான தாக்குதல் அதிகரிக்க வேண்டும் எனும் அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன. எனினும் அதிபர் அசாதுடன் எந்த ஒத்துழைப்பும் கிடையாது என்று மேற்கத்திய நாடுகள் தெளிவுபடுத்திவிட்டன.
இராக்கில் இஸ்லாமிய அரசினை சுய பிரகடனம் செய்திருக்கின்ற இயக்கமும் அதன் கூட்டாளிகளும் மோசமான பரவலான திட்டமிட்ட மனித உரிமை பறிப்பு வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக ஐநாவின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் நவிப்பிள்ளை கூறியிருக்கிறார். ஐஎஸ் ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிகளில் இரக்கமற்ற இன மத அழிப்பு நடவடிக்கைகள் நடந்து வருவதாக ஓய்வு பெற்றுச் செல்ல இருக்கின்ற நவிப்பிள்ளை விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மோசூல் சிறையிலிருந்து ஜூன் மாதம் கொண்டு செல்லப்பட்ட கைதிகள் 670 பேரின் படுகொலைகள் மனித குலத்துக்கு எதிரான குற்றச்செயல்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
ஈராக்கின் தலைநகர் பாக்தாத் மற்றும் அதற்கு தெற்கு புறமாக உள்ள பல ஊர்களில் இடம்பெற்ற தொடர் குண்டு வெடிப்புகளில் டசன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகவும் மோசமாக புது பாக்தாத் பகுதியில் ஒரு ஷியா பள்ளிவாசலில் தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கூடிய விரைவில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படலாம் என்று ஊகங்கள் அரசாங்கத்திற்கு நெருக்கமான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன. அந்த தேர்தலில் தனது மூன்றாவது தவணைக்காக மஹிந்த ராஜபக்சே போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு மஹிந்த ராஜபக்சேவுக்கு சட்டப்படி தகுதி இல்லை என்று முன்னாள் தலைமை நீதியரசர் சரத் என் சில்வா கூறியிருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மூன்றாவது தவணையும் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு சட்டப்படி முடியாது என்கின்ற சர்ச்சையொன்றை கிளப்பியிருக்கின்றார் நாட்டின் முன்னாள் தலைமை நீதியரசர் சரத்தன் சில்வா. ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் இரண்டு தவணைகளுக்கு மேல் ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியாது என்றுதான் இலங்கை அரசியலமைப்பின் ஏற்பாடாக இருந்தது. ஆனால் இலங்கையின் சர்வ வல்லமைகளும் பொருந்திய நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழித்து கட்டுவதாக கூறி ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்சே 2010 மீண்டும் வெற்றி பெற்ற பின்னர் ஜனாதிபதி ஒருவர் எத்தனை தடவை வேண்டுமானாலும் ஆட்சியில் இருக்கலாம் என்பதற்கு வசதியாக புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிவிட்டார். எனினும் அந்த புதிய திருத்தம் மஹிந்த ராஜபக்சேவுக்கு பொருந்தாது என்று சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். அவர் முதல் தவணையின் போது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து வைத்த முன்னாள் தலைமை நீதியரசர் சரத்தன் சில்வா.
ஜனாதிபதி கிரம பவத்தின பிரதான ரட்டத்துமா அமெரிக்கா எக்ஸ ஜனபதி
ஜனாதிபதி ஆட்சி முறை நிலவுகின்ற முக்கிய நாடுதான் அமெரிக்கா. அந்த ஆட்சி முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியதும் அந்த நாடுதான். அதுபோலத்தான் பிரான்சும். இந்த நாடுகளிலெல்லாம் ஜனாதிபதி ஒருவர் இரண்டு தடவைகளுக்கு மேல் பதவி வகிக்க முடியாது என்கின்ற கட்டுப்பாடு இருக்கிறது. அமெரிக்காவில் எந்த ஒரு ஜனாதிபதியும் அந்த அரசியலமைப்பு ரீதியான கட்டுப்பாட்டை மீற இதுவரை முயலவில்லை. அதே போலத்தான் பிரான்சிலும் மட்டுப்பாடு இருக்கிறது. அண்மையில் ஜனநாயகத்துக்குள் பிரவேசித்த ஆப்கானிஸ்தான் கூட அப்படித்தான். அங்கு ஜனாதிபதி கர்சாய் இரண்டாவது தடவைக்கு பின்னர் விலகி நின்று புதிய ஜனாதிபதிக்கு இடம் அளித்திருக்கிறார் என்று கூறிய சரத்தன் சில்வா இலங்கை அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் பற்றியும் விளக்கம் அளித்தார்.
ஜனதா விசின் தேவர ஜனாதிபதி தூரேட்ட தோரா பத்கர்கள் கிசிம தனத்துக்கு
அரசியலமைப்பின் பிரிவு 31 உபப்பிரிவு 2 மக்களால் இரண்டு தடவைகள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் அதன் பின்னர் அதே பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியற்றவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் இங்கேயே அந்த தகுதி இனம் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது அந்த குறித்த நபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தினத்தன்றே அந்த தகுதி இனமும் உருவாகிவிடுகின்றது. மஹிந்த ராஜபக்சே இரண்டாவது தவணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் 2010 ஜனவரி 27 அன்றைய தினமே மஹிந்த ராஜபக்சே இன்னொரு தடவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியற்றவர் என்கின்ற நிலையை அடைந்துவிட்டார் என்று கூறினார் ஓய்வு பெற்ற தலைமை நீதியரசர் சரத்தன் சில்வா. மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வசதியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கொண்டு வந்த சட்ட திருத்தம் அவருக்கு பொருந்தாது என்பதுதான் சரத் சில்வாவின் வாதம். இப்போது 18 அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மூன்றாவது தடவையும் தன்னால் ஜனாதிபதியாக வர முடியும் என்று மஹிந்த ராஜபக்சே எதிர்பார்க்கின்றார். ஆனால் இந்த திருத்தத்தின் மூலம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த தகுதியினம் மாறப்போவதில்லை. ஒரு திருத்தத்தை கொண்டு வரும்போது அந்த திருத்தம் எதிர்காலத்திற்குத்தான் பொருந்தும். சிறப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் கடந்த காலத்திற்கு அந்த திருத்தம் பொருந்தப் போவதில்லை என்று கூறிய முன்னாள் தலைமை நீதியரசர் மஹிந்த ராஜபக்சேவின் 6 பதவிக்காலம் முடியும் 2016 நவம்பர் 19 மூன்று மாதங்களுக்கு முன்னரே புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் விளக்கம் அளித்தார். 1999 முதல் 2009 10 பதவிக்காலத்தில் சரத்தன் சில்வா அரசியல் ரீதியில் திருப்பு முனையாக அமைந்த பல்வேறு தீர்ப்புகளையும் அரசியலமைப்பு பொருள் விளக்கங்களையும் வழங்கியிருக்கிறார். வடக்கு கிழக்கு பிராந்தியங்கள் மீண்டும் தனித்தனி மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை, சந்திரிகாவின் இரண்டாவது தவணை ஆட்சி ஒரு ஆண்டு முன்கூட்டியே முடிவடைந்தமை, மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்ட ஹெல்பிங் ஹம்பந்தோட்ட போலீஸ் விசாரணைக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை, சந்திரிகா அரசு விடுதலை புலிகளுடன் செய்து கொண்ட பீட்டம் என்கின்ற சர்வதேச சுனாமி உதவிகளை பங்கிடும் நடைமுறை செல்லாது என்று அறிவிக்கப்பட்டமை, ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சிக்கு தாவிய போது அவர்கள் நாடாளுமன்ற பதவியை இழக்க மாட்டார்கள் என்று விளக்கம் அளிக்கப்பட்டமை, இப்படி பல முக்கிய தீர்ப்புகளுக்கும் பொருள் விளக்கங்களுக்கும் அப்போதைய தலைமை நீதியரசர் சரத்தன் சில்வா காரணமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இதேவேளை முன்னாள் தலைமை நீதியரசர் சரத்தன் சில்வா வெளியிட்டிருக்கும் கருத்துக்களை வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் நிராகரித்திருக்கிறார். ஒருவர் இரண்டு தடவைகளுக்கு மேல் ஜனாதிபதியாக பதவி வகிப்பதில் இருந்த தடை அரசியல் அமைப்பின் 18 திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டு விட்டதாக சட்டத்துறை பேராசிரியரான ஜி எல் பீரிஸ் உள்ளூர் பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் 1993 ஆண்டிலிருந்து நடைபெற்ற நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள் அனைத்தும் நியாயமான வெளிப்படையான முறையில் நடைபெறவில்லை என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று திங்களன்று கடுமையாக சாடியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
அந்த நிலக்கரி ஒதுக்கீடுகள் அனைத்தும் சட்டவிரோதமான முறையில் நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மீறப்பட்டுள்ளன என்றும் இந்திய தலைமை நீதிபதி R.M. Lotha, நீதிபதி மதன் B. Lokur மற்றும் நீதிபதி குரியன் ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தெரிவித்துள்ளது. இந்த நிலக்கரி சுரங்கங்களை உடனடியாக ரத்து செய்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்பதால் இந்த நிலக்கரி சுரங்கங்களை ரத்து செய்யும் உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. மாறாக இந்த நிலக்கரி சுரங்கங்களை மறு ஒதுக்கீடு செய்ய தேவையான வழிமுறைகளை ஆராய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையிலான ஒரு குழுவை நியமிக்கும்படி உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இது வெறும் பரிந்துரையே என்றும் இதைவிட சிறந்த திட்டம் இந்திய அரசிடம் இருக்குமேயானால் அதனை உச்சநீதிமன்றம் பரிசீலிக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் தேதியன்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமே இந்த சிறப்பு குழுவை அமைக்க வேண்டுமா என்பது குறித்தும் இந்த நிலக்கரி சுரங்கங்களை மறு ஒதுக்கீடு செய்ய தேவையான வழிமுறைகள் குறித்தும் உச்சநீதிமன்றம் மேலும் விசாரணை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1993 ஆண்டிலிருந்து 2004 ஆண்டிற்கு இடைப்பட்ட கால பகுதியிலும் 2006 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டிற்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலும் மத்திய அரசுக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கங்களை தனியாருக்கு ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மத்திய புலனாய்வு அமைப்பான CBI இதுவரை 3 விதமான ஆரம்ப கட்ட விசாரணைகளை நடத்தி முடித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை 20 மேற்பட்ட வழக்குகளை CBI பதிவு செய்துள்ளது. தனியாருக்கு நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கப்பட்டதில் மத்திய அரசுக்கு 186,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக மத்திய தலைமை தணிக்கை அதிகாரி முன்னதாக தாக்கல் செய்திருந்த தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான வழக்கு அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறுகிறார் மத்திய நிலக்கரித்துறை துணை அமைச்சர் பியூஷ் கோயல்.
I can assure you the government is prepared to act quickly once the final decision is made.
இதில் உச்சநீதிமன்றம் தனது இறுதி முடிவை எடுத்தவுடன் உடனடியாக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். மக்கள் தேவைக்கேற்ப உள்நாட்டு நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளும். பல ஆண்டுகளாக இருந்து வரும் இந்த பிரச்சினை தற்போது இறுதி நிலையை அடைந்துள்ளது என்பது இந்திய பொருளாதாரத்திற்கு நன்மையை ஏற்படுத்தும் என்றார் மத்திய நிலக்கரித்துறை துணை அமைச்சர் பியூஷ் கோயல். இதற்கிடையில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சியில் விளம்பரத்திற்கு பிறகே நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டதாகவும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியின் போது விளம்பரங்கள் இல்லாமல் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டதாகவும் மூத்த காங்கிரஸ் தலைவர் ஷக்கீல் அகமது தெரிவித்துள்ளார்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இந்தியாவில் நீதிபதிகள் நியமனத்திற்கான தற்போதைய நடைமுறையை மாற்றி அமைக்கும் இந்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பொதுநல மனுக்கள் மீதான விசாரணையை தற்போதைக்கு ஏற்க முடியாது என்று கூறி இந்திய உச்சநீதிமன்றம் அந்த மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன்.
நீதிபதிகள் நியமனம் செய்வதற்கான அமைப்பை உருவாக்கும் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்ட முன்வரைவு இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேறியுள்ள போதும் இந்திய ஜனாதிபதியின் ஒப்புதல் இன்னமும் இதற்கு வழங்கப்படாததால் தற்போது இது தொடர்பான விசாரணையை துவக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் மொத்தமாக 4 புதுநலன் மனுக்கள் தொடுக்கப்பட்டிருந்தன. முன்னாள் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பிஸ்வஜித் பட்டாச்சாரியா, வழக்கறிஞர்கள் ஆர் கே கபூர், மனோகர் லால் சர்மா மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழக்குகளை பதிய அதிகாரம் அளிக்கப்பட்ட வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பு ஆகியோர் தரப்பில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் அனைத்தும் இன்று நீதிபதிகள் ஏ ஆர் தாவே, ஜே செல்லமேஸ்வர் மற்றும் ஏ கே சிக்ரி ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பான வாதங்களை சில மணி நேரங்கள் பொறுமையாக கேட்டுக் அந்த அமர்வு பின்னர் இந்த மனுக்களை இவ்வளவு விரைவாக விசாரிக்க தேவையில்லை என்று கூறி இந்த விவகாரத்தில் தலையிட மறுப்பு தெரிவித்தது. இந்தியாவில் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகளை உள்ளடக்கிய குழு நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வுகளை வழங்கி வரும் தற்போதைய நடைமுறையை மாற்றி அமைக்கும் வகையில் புதிய சட்ட முன்வரைவு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த புதிய முறைப்படி நீதிபதிகளை நீதிபதிகளை நியமனம் செய்யும் முறையை மாற்றி மொத்தமாக 6 பேரை உள்ளடக்கிய ஒரு ஆணையம் அமைக்கப்படும். அந்த ஆணையத்தில் தலைமை நீதிபதியை தவிர 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் மத்திய சட்டத்துறை அமைச்சரும் இடம்பெறுவார்கள். இவர்களோடு 2 முக்கியஸ்தர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆணையத்தின் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள்.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார், சுந்தர பாண்டியன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பிரபல பிரிட்டிஷ் நடிகரும் 1980களில் வெளிவந்த காந்தி படத்தை இயக்கியோருமான ரிச்சர்ட் அட்டன்பரோ காலமானார். அவருக்கு வயது 90. அவரது திரையுலக பங்களிப்பு குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
காந்தி படம் உட்பட ஆங்கில திரையுலகில் பல ஆண்டுகள் ஆளுமை செலுத்திய பிரிட்டிஷ் நடிகர் மற்றும் இயக்குனர் சர் ரிச்சர்ட் அட்டன்பரோ தமது 90வது வயதில் காலமாகி உள்ளதாக அவரது மகன் அறிவித்துள்ளார். பிரிட்டனின் ஒரு முன்னணி நடிகரான இவர் பின்னர் வெற்றிகரமான ஒரு இயக்குநராகவும் திகழ்ந்தார். ஒரு இயக்குனர் எனும் முறையில் காந்தி திரைப்படத்திற்காகவே அவர் மிகவும் அறியப்பட்டவராக இருந்தார். காந்தி அவர் 2வதாக இயக்கிய படம். 1947 ஆண்டு பிரைட்டன் ராக் எனும் படத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டு வன்முறையுடன் உலாவரும் இளைஞராக அவர் நடித்தார். அந்த படத்தின் வெற்றி அவரை ஒரு திறமையான நடிகராக அடையாளம் காட்டியது. 1960களில் தொடர்ச்சியாக உலக யுத்தத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பல ஆங்கில படங்கள் பெரும் வெற்றி பெற்றன. அப்படி வெற்றி பெற்ற ஒரு படமான த கிரேட் எஸ்கேப்பிலும் அவர் ஒரு இராணுவ அதிகாரியாக நடித்திருந்தார். அவர் ஏற்று நடித்த ஆழமான பாத்திரங்கள் அவருக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரத்தையும் ஆளுமையையும் ஏற்படுத்தி கொடுத்தன. ஒரு இயக்குனராக காந்தி படமே அவரது திரை வாழ்க்கைக்கு மகுடம் சூட்டிய படம் என்று கூறப்படுகிறது. மிகவும் உணர்வு பூர்வமாக அவர் இயக்கிய காந்தி படமானது உலகுக்கு அவர் வழங்கிய ஒரு பரிசு என்று ஜுராசிக் பார்க் படத்தின் இயக்குனர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் தனது அஞ்சலியில் தெரிவித்துள்ளார்.
சிவராமகிருஷ்ணன், மறைந்த ரிச்சர்ட் அட்டன்பரோவின் ஆரம்பகால கலை உலக பயணம் எவ்வாறு துவங்கியது என்று தமிழ்நாட்டின் திரைத்துறை ஆய்வாளர் தியோடர் பாஸ்கரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
அவர் ஆரம்பத்திலேயே ஒரு மேடை நடிகரை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மேடை நடிகரை ஆரம்பிச்சுன்னா அதுக்கு முன்னாடி அவர் நாடகப்பள்ளியில முறைப்படி நடிப்பை பயின்று இருக்காரு. இந்த முறைப்படி நடிப்பை பயின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த மவுஸ் ட்ராப் அப்படிங்கிற உலகிலேயே ரொம்ப நாளா நடக்கிற நாடகங்கிற அந்த நாடகத்துக்கு அவர் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பல படங்கள்ல நடிச்சு சினிமா பத்தி ஒரு புடி கிடைச்சிட்ட பிறகு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, முழுவதுமாக நம்மளுடைய கைக்குள்ள இருக்கு, நம்மள இயக்குற சந்தர்ப்பத்து கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது வந்து பல நடிகர்களுக்கு, முக்கியமா சினிமால ரொம்ப ஈடுபாடு கொண்ட நடிகர்களுக்கு வர்ற ஒரு ஆசைதான் இது. பல நடிகர்கள் டைரக்ஷனுக்கு போறப்போ ஆனா எல்லாருமே பெரிய பேர் எடுத்துறது இல்ல. ஆனா இவரு எடுத்தாரு, சுழிவு நெளிவெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் தயாரிக்கிறாரு. 3-4 படம் உலகத்திலேயே நல்ல பேர் பெறுது, பல விருதுகள் வாங்குது. நமக்கு சிறப்பா தெரிஞ்ச படம் காந்தி.
இப்போ ரிச்சர்ட் அட்டன்பரோவை ஒரு நடிகர் இயக்குனர் அப்படிங்கிற இரு தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது எது மேலோங்கி நிற்கிறது?
இது வந்து மிகுந்த தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயமா இருக்கலாம். ரிச்சர்ட் அட்டன்பரோவை பத்தி வரலாறு எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, அவரை ஒரு இயக்குநராக தான் ஞாபகம் வச்சுக்கோ. முக்கியமா சிலருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கிறது, அந்த வாழ்க்கை வரலாறு எடுக்கிறதுல அவர் உன்னதத்தை எட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயோகிராபில ஒரு பெரிய கில்லாடி ஆயிட்டார் இப்ப. அதனால அவர் ஒரு இயக்குநராக தான் சினிமா வரலாற்று ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்.
காந்தி வந்து அவருக்கு ரெண்டு ஆஸ்கார் விருதுகளை பெற்றுக் கொடுத்தது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த காந்தி திரைப்படம் இந்தியாவில் எப்படியான ஒரு ஆளுமையை செலுத்தியது?
இந்தியாவை பொறுத்தவரையில இந்த காந்தி படம் ஒரு வரலாற்று படம் என்பது எப்படி எடுக்கப்பட வேண்டும், வரலாற்றை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் அப்படிங்கறத ஒரு முன்னுதாரணமா அந்த படத்துல காமிச்சிருக்காரு. ரெண்டாவது பிம்பங்கள் மூலம் கதை சொல்வது எப்படி அப்படிங்கறது வந்து அவரு அந்த படத்துல காமிச்சிருக்காரு. ஒரு இடத்துல ரயில் நின்றோம், இவர் எந்திரிச்சு அந்த ஆத்துக்குள்ள இறங்குவாரு. அப்போ 10-15 அடி தூரத்துல கீழே ஆற்றுக்கு கீழே இன்னொரு பொண்ணு வந்து கட்டியிருக்க புடவைய துவைச்சிட்டு இருப்பா, அதாவது பாதி புடவைய துவைச்சிட்டு இருப்பா, உடம்ப மூடி மூடி இவர் பாக்குறாரு. இவருடைய பிரச்சனை என்னன்னு இவருக்கு புரிஞ்சிருக்கு. அவளுக்கு ஒரே ஒரு புடவை தான் இருக்கு. உடனே என்ன செய்யறாரு, அவருக்கு வச்சிருந்த அந்த ஷாலை அந்த சால்வைய அப்படியே மிதக்க விடுறாரு. அந்த சால்வை அப்படியே மிதந்து போகவும் அந்த அம்மா அந்த சால்வைய பற்றிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்போ காந்தியுடைய கருணை மிகுந்த முகம் அண்மை காட்சியில காட்டப்படும். உங்களுக்கு இந்த காட்சியில வந்து வேற எந்த விதமான இசையே கிடையாது, சலசலக்கும் நீரோசை மட்டும்தான் கேட்கும். சோ இந்த மாதிரி காட்சிகள்னால எப்படி பிம்பங்கள் மூலம் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறத அதை காமிக்கிறார். அவருடைய எல்லா படங்களுமே பொழுதுபோக்கு தளத்தில் நிறுத்திக்க மாட்டார். சினிமாங்கிற ஊடகம் எந்த தளத்துக்கு இட்டு செல்ல முடியும் அப்படிங்கறது அதில் காமிக்கிறார். அதனாலதான் பாடல் கிடையாது, ஆடல் கிடையாது, ஆட்டபாட்டம் இல்லாமல் படங்கள் எடுத்து பொழுதுபோக்கு முற்றிலுமாக விலகி மக்களுடைய மனதை கவர முடியும் அப்படிங்கறத காமிக்கிறார். காந்தி பத்தி ஒரு கிரிட்டிசிசமும் இருக்கு சிவராம். இந்த காந்தி படம் வந்து அது என்ன குறை அப்படின்னா, அம்பேத்கரே இல்லாம படம் எடுக்கப்பட்டிருக்கு. அம்பேத்கர் இல்லாம சுதந்திர போராட்டத்தை பத்தியும் சுதந்திரம் அடையறத பத்தியும் காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை பத்தியும் நம்ம பேச முடியுமா? அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு பெரிய குறைன்னு நான் நினைக்கிறேன்.
தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரையுலக ஆய்வாளர் தியோடர் பாஸ்கரன். அடுத்ததாக தமிழக தலைநகர் சென்னை உருவாகி 375 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி சென்னை செய்தியாளர் முரளிதரன் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் பெட்டகத் தொடரின் 4வது பகுதியை நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
இந்தியாவின் 4வது மாபெரும் நகரமான சென்னையின் வளர்ச்சி அந்நகரம் சார்ந்த யாருக்கும் பெருமித உணர்வை அளிக்கக்கூடியது. ஆனால் கடந்த 375 வருடங்களில் சென்னை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அதே அளவுக்கு அதன் பிரச்சனைகளும் வளர்ந்திருக்கின்றன. 2 நதிகளுக்கு நடுவில் ஒரு சிறிய மண்திட்டில் ஆரம்பித்த நகரம் தற்போது திருவொற்றியூரில் துவங்கி தாம்பரத்தையும் தாண்டி வளர்ந்தபடியே செல்கிறது. மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள், உலகின் சிறந்த மருத்துவ வசதிகள், மாபெரும் தொழிற்சாலைகள் என இந்தியாவின் பிற நகரங்களை பொறாமைப்பட வைக்கும் நகரமாக இருந்தாலும் இந்த வளர்ச்சிக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் இந்த நகரில் இல்லை என்பதுதான் உண்மை. நகரின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று போக்குவரத்து நெரிசல். சென்னையை பொறுத்தவரை சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள்தான் போக்குவரத்தின் உயிர்நாடி. நகரின் வளர்ச்சியை மனதில் கொண்டு MRTS எனப்படும் துரித ரயில் போக்குவரத்து சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த ரயில் போக்குவரத்து முழுமையான வெற்றியை பெறவில்லை. எத்தனை 1000 கோடி ரூபாயை செலவழித்தாலும் சரியான திட்டமிடல் இல்லாவிட்டால் தோல்விதான் கிடைக்கும் என்பதற்கு இந்த திட்டம் ஒரு உதாரணம். இதற்கான காரணத்தை விவரிக்கிறார் சென்னை நகர ஆர்வலரான வின்சென்ட் டிசோசா.
இது வந்து MRTS இருக்கும் போது ஒரு ரயில்வே லைன் வந்து அது துண்டு துண்டா வந்து பிளான் பண்ணிட்டு சரியா பிளான் பண்ணாத வந்து சொல்ற வந்து அவங்க இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பிளான் பண்ணாங்க. அப்புறம் வந்து சொல்ற வந்து அதை விட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துன்னு போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஒரு லைன் போடும் போது வந்து இன்டர்நோடல் வந்து டிரான்ஸ்போர்ட் இதுனா வந்து சொல்ற ட்ரெயின் வந்து ஒரு டிராக்ல இருக்கணும், அது கூட வந்து அந்த ஸ்டேஷன் மூலியமா வந்து பஸ் வசதி இருக்கணும், இல்லனா வந்து சொல்றோம் வந்து ஒரு ஆட்டோ வசதி இருக்கணும், வந்து மக்கள் வந்து பார்க்கிங் லாட் இருக்கணும், கோஆர்டினேஷன் இல்லாதே இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அந்த MRTS வந்து ஒரு ஒரு லிமிட்டடா தான் யூஸ் பண்றது, தவிர பிஸியான ரூட்ல தான் இருக்கு, லிங்கா இருக்கு, பட் வந்து சொல்றோம் ஒரு 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 அன்யூஸ்டா இருக்காது. அவ்வளவு கோடி செலவு பண்ணிட்டு வந்து சொல்றோம் வந்து அந்த ஸ்டேஷன் வந்து சொன்ன ஒரு நிறைய லேடிஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லி. சோ தட் இஸ் த ரீசன்.
தற்போது சென்னையில் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டின் இறுதியிலோ அடுத்த ஆண்டின் துவக்கத்திலோ முதல் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் ஓட ஆரம்பிக்கும் போது சென்னையின் போக்குவரத்து நெரிசல் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது மட்டும் போதாது என்கிறார் தன்னார்வ அமைப்பான சென்னை சிட்டி கனெக்டை சேர்ந்த ராஜ் செருபல்.
இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்துட்டீங்கன்னாக்கா இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நல்ல வேலை மெட்ரோ மோனோரெயில் எல்லாம் பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னாக்கா பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் இப்போ அகமதாபாத் பொகோட்டாலெலாம் செஞ்சுருக்கிற மாதிரி இருக்கிற மெட்ரோவுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இருக்கிறது ஒரு 3200 பஸ்ஸஸ் இருக்குது சென்னையில். ஆனால் இப்போ லண்டன் கம்பேர் பண்ணும்போது இதே மாதிரி தான் பாப்புலேஷன் சைஸ்லாம் பார்க்கும்போது லண்டன் கம்பேர் பண்ணும்போது அங்கே ஒரு 8000 பஸ் இருக்குது. இப்போ லண்டன் சிங்கப்பூர் கம்பேர் பண்ணிங்கன்னாக்கா அங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபார் லண்டன் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி சொல்லி கோஆர்டினேட் பண்ணுறதுக்கான ஆர்கனைசேஷன் இருக்குது. இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃப்கோர்ஸ் கும்டான்னு சொல்லி சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னும் நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது.
வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பது தமிழக அரசியல் களத்தில் ஓங்கி ஒழித்த கோஷம். ஆனால் சென்னையை பொறுத்தவரை நிலைமை அப்படியே தலைகீழ். தென்பகுதியில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் என்று வளர்ந்து கொண்டே செல்ல எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் போன்ற மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மட்டுமே வடசென்னை பகுதியில் இருக்கின்றன. தவிர சென்னையின் குப்பை தொட்டியாக வடசென்னை மாறியிருக்கிறது என்கிறார் சிபிஐயின் வடசென்னை பகுதி செயலரான வீரபாண்டியன்.
நிறைய சென்னையினுடைய குப்பை கொட்டுகிற ஒரு இடமா தான் வடசென்னை இருக்கு. பாத்தீங்கன்னா தண்ணில சாக்கடை தண்ணியில குடிநீர்ல சாக்கடை தண்ணி கலந்து வர்றது பல இடங்கள்ல ஒரு பிரச்சனையா இருக்குது. இன்னும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக வடசென்னை இருக்கிறது. ஒரு அரசு கடன் உதவியோ ஒரு அரசாங்கத்தினுடைய நேரடி உதவிகளோ உரிய முறையில் அங்க போய் சேர்வதில் பெரும் சிரமங்கள் அங்க இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லனா சென்னையில எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு ஒரு குடிசாகர வசதி உள்ள பேருந்துகள் விடுறாங்க. ஆனா இந்த பகுதியில விடுறது இல்ல. இந்த பேருந்துல அவங்க ஏற மாட்டாங்க, இதை பயன்படுத்த மாட்டாங்கன்ற நம்பிக்கைக்கு அரசாங்கமே வந்துட்டாங்க.
கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து என எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கும் வடசென்னையின் மற்றொரு மிகப்பெரிய பிரச்சனை கொடுங்கையூர் குப்பை கிடங்கு. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட இந்த குப்பை கிடங்கு தற்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய குப்பை கிடங்காக மாறி அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு மிகப்பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது.
ரொம்ப பேல் நோய், சுவாசிக்க முடியல. குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு பெரும் மூச்சுத்திணறல். அந்த குப்பையை வந்து ஒரு பாதுகாப்போட கூட கொண்டு போக மாட்டாங்க. அது சிதறி வழியெல்லாம் துர்நாற்றம், ஏகப்பட்ட நோய் கிருமிகள் அதனால பரவும். அத குப்பையை எரிப்பாங்க, திடீர் திடீர்னு எரிப்பதனால மூச்சுத்திணறல் அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படும். கடுமையான தோல் நோய் எல்லாம் இருக்குது அந்த பகுதியில. சுகாதார சீர்கேடுக்கு அது வழிவகுக்கிறது.
சென்னை முழுவதுமே ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்கிறார் ராஜ்யரூபல்.
இங்கே ரொம்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரோட் லெவல்லையும் ரொம்ப குப்பையாக இருக்கும். இந்த குப்பையெல்லாம் போய் பள்ளிக்கரணை இல்லைன்னா கொடுங்கையூர் அந்த மாதிரி இடத்துல போடுறதுனால அங்கேயும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம்.
நகரின் மற்றொரு முக்கியமான பிரச்சனை விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டப்படுவது. சமீபத்தில் சென்னை மௌலிவாக்கத்தில் இடிந்து விழுந்து பல உயிர்களை பலிவாங்கிய கட்டடம் இதற்கு ஒரு உதாரணம். இதை முறைப்படுத்துவது மிக முக்கியம் என்கிறார் சென்னையின் வரலாற்று ஆய்வாளரான ஸ்ரீராம்.
எத்தனை இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ நம்ம ஊரில் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அதுக்கு எதுக்காக ரூல் வச்சுருக்காங்க? 5 அடி வந்து செட் ஆஃப் வைக்கணும், 10 அடி வந்து ஃப்ரண்ட்டில் செட் ஆஃப் வைக்கணுங்கிறது காரணம் அந்தந்த கட்டடத்துக்கு ஒரு வெளிச்சம் வரணும், அந்தந்த கட்டடத்துக்கு கொஞ்சம் தண்ணி வந்து மழை பெஞ்சதுன்னா பூமிக்குள்ளே போகணும், அடி கிரவுண்ட் வாட்டரை வந்து அதை ரீசார்ஜ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தாமல் இதை வந்து அடுத்த கட்டடத்துக்கு நான் 1 அடி பக்கத்துலேயே வீடு கட்டுவேன், கார்பரேஷன் அதை பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க அதை கண்டுக்கிறதே இல்லை. எதனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும்? அதை வந்து ஃப்ராடாக இருக்கிறச்சே முதல்லையே அதை வந்து பார்த்து கண்டுபிடிச்சு அதை நிறுத்த வேண்டியதானே, அதை நம்ம பண்ணுறது இல்லை.
சென்னையில் ஓடும் 2 முக்கிய நதிகளான அடையாறிலும் கூவத்திலும் தற்போது கழிவுநீர் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த நதிகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது சென்னை வாசிகளின் ஆசையாக இருக்கிறது. கூவத்தை தூய்மைப்படுத்த கடல் நீரையாவது உள்ளே விடலாம் என்கிறார் ஸ்ரீராம்.
ஆனால் 1850 நீங்கள் வந்து நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூவம் மகா மோசமான கண்டிஷனில் இருந்திருக்கு. ஸோ 1870 or 1877 ஒரு தடவை கூவத்தை க்ளீன் பண்ண போயிட்டு அப்போ என்ன எழுதியிருக்காங்கன்னா இனிமேல் இந்த நதியை க்ளீனே பண்ண முடியாது, இதில் அவ்வளோ மண்ணும் குப்பையுமா கலந்து போயிருக்கு, இந்த நதி வந்து பின்புறமாக ஓடிட்டுருக்கு இப்போ அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதில் பார்க்குற தண்ணி வந்து நதி தண்ணி கிடையாது, சாக்கடை தண்ணி தான் அது. ரெண்டாவது அதுக்கே எப்படி தண்ணி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இனிமேல் தண்ணி வருமா வராதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை சமுத்திர தண்ணியை கூட உள்ளே விடலாம், தண்ணி ஃப்ளோ தானே நமக்கு வேணும், தண்ணி வந்து அதில் அழகாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும்.
லண்டன் போன்ற நகரங்களை போல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை கொடுப்பது நகரின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையக்கூடும் என்கிறார் ராஜ்யரூபல்.
இந்தியாவில் நம்ம இண்டிபெண்டன்ஸ்லேருந்தும் அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரொம்ப சென்ட்ரலைஸ்ட். ஒன்றுல டெல்லி லெவலில் நம்ம டிசிஷன் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைன்னா ஸ்டேட் லெவலில் டிசிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது லோக்கல், இப்போ ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டராலேயோ ஒரு சீஃப் மினிஸ்டராலேயோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலேயோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாலேயோ ஆயிரக்கணக்கான சிட்டிஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. அது சிட்டி லெவலில் தான் அந்த மேனேஜ்மெண்ட் நடக்கணும். அதே போல் தான் வில்லேஜும் டவுனும். லோக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவை, அது நம்ம ஊரில் கிடையாது. ஆனால் இன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ரிஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னாக்கா அந்த பவர்ஸ் ஹேவ் டு பி டிவால்வ் டு சிட்டி லெவல்.
375 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கும் இந்த நகரம் போக்குவரத்து, சுகாதாரம், உள்கட்டமைப்பு போன்ற விஷயங்களில் கடக்க வேண்டிய தூரம் மிக மிக அதிகம்.
நேயர்களே, சென்னை நகர் தொடர்பான முரளிதரன் தயாரித்து வழங்கிய இந்த பெட்டகத் தொடர் இடம்பெற்றதன் காரணமாக இன்று வழக்கமாக ஒளிபரப்பாகும் விளையாட்டரங்கம் இடம்பெறவில்லை. அடுத்த திங்கட்கிழமை வழமை போல விளையாட்டரங்கம் இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
சிரியாவில் ஜிகாதிகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் வேளையில் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் பிராந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஒத்துழைப்புகளை வழங்க தாங்கள் தயாராக உள்ளதாக சிரியா கூறுகிறது. மேற்கு ஆப்பிரிக்காவில் எபோலா தொற்று நோயை எதிர்கொள்வதற்காக பரீட்சார்த்த வைரஸ் எதிர்ப்பு மருந்தொன்றை வழங்க தயாராக உள்ளதாக ஜப்பான் அறிவித்துள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கு நகரான கம்போரா நகரில் போகோஹராம் தீவிரவாதிகள் மிகப்பெரும் தாக்குதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.